2019 ஆம் ஆண்டு நவம்பர் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் இசைக்கலைஞர் துரை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கர்நாடக இசை, ஃபியூஷன், திரை இசை, பேண்ட் என்ற இசையின் பல பரிமாணங்களிலும் ஆர்வமுள்ள இளைஞர் துரை ஸ்ரீனிவாசன் பாரம்பரிய இசை குடும்பம் மிகச்சிறிய வயதில் தந்தையை இழந்தார். முயற்சியாலும் அயராத பயிற்சியாலும் இன்று சாதனை இளைஞராக உயர்ந்து நிற்கிறார். லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட இவரது யூடியூப் சேனல் மிகவும் பிரபலம். ஆஸ்திரேலியா சாயி சிவா விஷ்ணு ஆலயத்தில் வழங்கப்பட்ட சங்கீத ஞானமூர்த்தி நிதி, நாரதகான சபா வழங்கிய KS மகாதேவன் என்டோமென்ட் விருது, தென்னாப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட நாது கலாரத்னா, மலேசியாவில் வழங்கப்பட்ட சர்டிபிகேட் ஆஃப் மெரிட், தென்னாப்பிரிக்காவின் கலை கலாச்சாரத்துறை வழங்கிய சர்டிபிகேட் ஆஃப் ஆனர் என பல கௌரவங்கள் பெற்றவர். கச்சேரி, ஒலிப்பதிவு, இசைப்பயிற்சி என்று சுழன்று கொண்டிருந்தவரிடம் உரையாடினோம். அந்த உரையாடலில் இருந்து இசையில் தொடங்குதம்மா, வீட்டில் அம்மா அப்பா என்று எல்லோருமே இசை அறிந்தவர்கள், அதனால் தனியாக இசை கற்க வேண்டும் என்ற நிலை இல்லை. காலையிலிருந்து ஏதாவது ஒரு கச்சேரி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பாவின் நண்பர்களான கலைஞர்கள் வீட்டுக்கு வருவார்கள், அதனால் விவாதங்களும் இருக்கும். முதலில் நான் வாய்ப்பாட்டு கற்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு 4 வயது. AS முரளி அவர்கள் என் முதல் குரு. அவர் A-grade இசைக்கலைஞர். கீதம் வரைக்கும் அவரிடம் கற்றேன். வயலினுக்கு முதல் குரு என் அப்பா, திரு துரை சுவாமிநாதன். அப்பா என்பதால் ரொம்ப செல்லம். தினமும் வாசிப்பேன், சில சமயம் வாசிக்க மாட்டேன். எனக்கு 9 வயது இருக்கும்போது ஒரு விபத்தில் அப்பா உயிரிழந்தார். அது எனக்கு பேரிழப்பு. அதன் பிறகு ஒழுங்காக உட்கார்ந்து பயிற்சி செய்வது நின்று விட்டது. மெல்ல மெல்ல தான் அதிலிருந்து மீண்டேன். எனது சித்தப்பா திரு துரை பாலசுப்ரமணியனும் அப்பாவின் நண்பர்களும் பல இசைக்கலைஞர்களும் என் குடும்பத்திற்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள். அம்மா வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றினார். அப்படித்தான் கல்லூரி வரை படித்து படிப்படியாக முன்னேறினேன். முதலில் சிறு சிறு கோவில் விழாக்களில் வாசித்தேன். பின் சித்தப்பாவுடன் சேர்ந்து கச்சேரிகளில் வாசித்தேன். சோலோ டூயட் என்று அது தொடர்ந்தது. இப்படியே வளர்ந்து பெரிய சபாவான நாரதகான சபாவில் கச்சேரிக்கு பக்கவாத்தியம் வாசித்தேன். என் தந்தை, பிறகு என் சித்தப்பா ஆகியோரிடம் கற்றதை சொன்னேன். அவர் தற்போது லண்டனில் இருக்கிறார். பிறகு புல்லாங்குழல் கலைஞர் KV ராமானுஜம் அவர்களிடம் சேர்ந்தேன். அதன் பின் திரு VV சீனிவாசராவ், ஆல் இந்தியா ரேடியோவின் டாப் ஆர்டிஸ்ட், அவரிடம் சில காலம் கற்றேன். வெவ்வேறு காரணங்களால் அதையும் தொடர முடியவில்லை. பள்ளியில் வந்த வாய்ப்பு. PS ஹையர் செகண்டரியில் படிக்கும்போது திருமருகல் தினேஷ்குமார், திருமருகல் கணேஷ்குமார் என்று இருவர் படித்தனர். அவர்களின் தந்தை பெரிய தவில் வித்வான். அவர்கள் இருவரும் வயலின் கலைஞர்கள். எனது டீச்சர் ஒருமுறை, இங்கே 2 வயலின் கலைஞர்கள் படிக்கிறார்கள், நீயும் அவர்களுடன் சேர்ந்து வாசி என்று சொன்னார். எனக்கு அப்போது மிகுந்த கூச்ச சுபாவம் என்பதால் நானாக போய் அவர்களிடம் பேசவில்லை. தொடர்ந்து வயலினை கற்க முடியாத சூழல். ஆனால் அவர்களோ கன்னியாகுமரி அம்மாவின் மாணவர்கள். அதிகம் கற்காத நான் ஆசிரியர் சொன்னபடி அவர்களுடன் வாசித்தால் அப்பாவின் பெயர் கெட்டுவிடுமோ என்று பயந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் அறிமுகமான போது அவர்கள் எனக்கு உறவு முறை என்பது தெரிய வந்தது. தினேஷ் வீட்டுக்கு சென்று பழகி அவர் கூறவே நான் கன்னியாகுமரி மேடத்திடம் மாணவனாக சேர்ந்தேன். எந்த மறுப்பும் சொல்லாமல் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டார். அதை ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கச்சேரிக்காக போன அந்த நாள் முதல் இன்று வரை நான் வயலின் மேதே கலைமாமணி சங்கீத கலாநிதி கன்னியாகுமரி மேடம் அவர்களின் மாணவன்தான். அவரது சீடன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை. கல்லூரியும் இசையும் படித்து கொண்டிருந்த காலத்தில் படிப்பு சுமை காரணமாக என்னால் இசை வகுப்புகளுக்கு சரியாக போக முடியவில்லை. அதை சமன் செய்வதற்காக நிறைய கச்சேரிகளை கேட்டு கற்பேன். அதன் பின்பு நேரம் கிடைத்த போது வகுப்புகளுக்கு சென்றேன். வயலின் தொடர்பு விட்டு போன உணர்வு வந்ததே கிடையாது. புதிதாக கற்க முடியாமல் போனாலும் அதுவரை கற்றுக்கொண்டவற்றையே வாசித்து வாசித்து மேம்படுத்தி கொண்டேன். கர்நாடக சங்கீதம், திரை இசை என்று எதை எடுத்துக்கொண்டாலும் ஸ்ரத்தையும் வாசிப்பு பயிற்சியும் இருந்தால் போதாது. நிறைய கேள்வி ஞானம் இருக்க வேண்டும். பெரியவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கு பயணித்தாலும் என்னுடன் இசை வடிவில் லால்குடி, MSV, L சுப்பிரமணியன் போன்றோர் உடன் வந்து விடுவார்கள். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் பயிற்சி செய்வேன். இப்படி கேட்பதனால் பல பயன்கள். முதலில் நிறைய கற்க முடியும். இரண்டாவது, என்னென்ன ஏற்ற இறக்கம் செய்கிறார்கள், எப்படி ஒரு பாட்டை போஷித்து மெருகேற்றி இருக்கிறார்கள், ஒரு ராகத்தை எப்படி அணுகியிருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிய வரும். இசையே வாழ்க்கை. என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்த பிறகுதான் கச்சேரி செய்ய ஆரம்பித்தேன். ஆனாலும் படித்து முடித்துவிட்டு உடனடியாக நல்ல வேலைக்கு போகும் எண்ணத்தில் தான் இருந்தேன். அம்மா மட்டுமே அப்போது சம்பாதித்து கொண்டிருந்தார். எனக்கு ஒரு தங்கை, அவர் மாணவி. நான் வேலைக்கு போகிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் என் அப்பாவின் அம்மா எங்களுடன் வசித்து வந்தார். அவருக்கு இரண்டு கண்களும் தெரியாது. அவர் நான் வாசிப்பதை கேட்டுவிட்டு ஊக்குவிப்பார். உனக்கு நன்றாக வாசிக்க வருகிறது, நீ பிரமாதமாக வாசிக்கிறாய் என்றெல்லாம் சொல்வார். நீ விடாம வாசி, நன்றாக இருப்பாய், நீ எங்கேயோ போவாய் என்பார். இன்றைக்கு நான் இசைத்துறையில் நன்றாக இருக்கிறேன் என்றால் அதற்கு அவரது ஆசி ஒரு முக்கிய காரணம். என்ஜினியரிங் முடித்ததும் வெளிநாட்டிற்கு சென்று மேலே படிக்கும் எண்ணமும் எனக்கு இருந்தது. என் அப்பாவின் மாணவர் திரு நாகராஜ் ஐயர் எனக்கு அண்ணாவை போன்றவர். அப்பா மறைந்த பின் பல விதங்களில் எங்கள் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்தார். அவர் அப்போது ஆஸ்திரேலியாவில் இருந்தார். அவர் என்னிடம், நீ மேற்படிப்பை ஆஸ்திரேலியாவில் படிக்கலாம், நீ வா, நான் அதற்கான முயற்சிகளை செய்கிறேன் என்றார். நானும் ஒப்புக்கொண்டேன். விசாவுக்கு விண்ணப்பித்தேன், ரிஜெக்ட் ஆகிவிட்டது. நமக்கு அங்கு சென்று படிக்க வாய்ப்பில்லை என்று விட்டுவிட்டேன். ஒரு சில விஷயங்கள் நம்மையும் மீறி நடக்கும் என்பார்கள். அப்படித்தான் இதுவும் நடந்தது. ஆஸ்திரேலியாவில் சிட்னி இசை விழா மிக பிரபலம். அதை ஏற்பாடு செய்யும் பொறுப்பில் இருந்த திரு ஜெயேந்திரன் என் அப்பாவின் நண்பர். 1990s அவரது அழைப்பின் பேரில் அப்பா அங்கு சென்று நிறைய கச்சேரிகள் நடத்தியிருக்கிறார். ஜெயேந்திரன் எதேச்சையாக நாகராஜ ஐயரிடம் போனில் பேசும்போது என்னை பற்றி விசாரித்திருக்கிறார். சீனிவாசனுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிவிட்டது, வர முடியவில்லை என்று நாகராஜ ஐயர் சொல்லியிருக்கிறார். உடனே இருவருமாக ஆலோசித்து என்னை ஒரு இசைக்கலைஞராக பங்கு கொள்ளுமாறு ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்தார்கள். விசாவும் கிடைத்தது. ஒரு மாதம் டூர் நிகழ்ச்சி ஏற்பாடு ஆனது. ஆனால் அது 3 மாதங்கள் கான்சர்ட் டூராக நீண்டது. இதை ஒரு தெய்வ ஆசீர்வாதமாகவே நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் 4 நாட்டிய அரங்கேற்றங்களுக்கு வாசித்தேன். சிறு சிறு கச்சேரிகளுக்கு வாசித்தேன். தொடர்ந்து அங்கேயே நிறைய கச்சேரிகளுக்கு வாசிக்கும் வாய்ப்பு வந்தது. அதுதான் என் வாழ்வின் திருப்பு முனை. காரணம், நான் ஆர்டிஸ்டாக போயிருந்தாலும் அங்கே உள்ள கல்லூரிகளில் எம்இ எம்எஸ் எம்பிஏ என்று ஏதாவது மேலே படிக்க வாய்ப்பிருக்கிறதா என்று பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் அங்கே கிடைத்த கச்சேரி வாய்ப்புகளும் ஊக்குவிப்புகளும் எனது எண்ணத்தை மாற்றிவிட்டன. கச்சேரிகள் செய்தேன், வகுப்புகள் எடுத்தேன். எப்போதும் வயலினும் கையுமாக பிஸியாகவே இருந்தேன். மேற்படிப்பு படிக்கும் நினைப்பே என்னை விட்டு போய்விட்டது. நிகழ்ச்சி முடிந்து இந்தியா திரும்பினேன். அதற்குள் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றால் எனது கச்சேரிகள் பற்றிய செய்திகள் நன்கு பரவிவிட்டிருந்தன. எனது தந்தையை பல கலைஞர்களுக்கு நன்கு தெரியும். அவரது மகன் நான் வாசிக்கிறேன் என்பது தெரிய வந்ததும் பலரும் ஊக்குவித்தனர். நிறைய கச்சேரி வாய்ப்புகள் வர துவங்கின. இதோ இன்றைக்கு 7 வருடம் ஆகிவிட்டது. திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு நடத்தப்படுகிறது என்றுதான் புரிந்து கொள்கிறேன். ஒரு ஆசீர்வாதமாகத்தான் கருதுகிறேன். இப்போது இசையை தவிர எனக்கு வேறு எந்த நினைவும் இல்லை. மறக்க முடியாத கச்சேரிகள். நான் எனது சித்தப்பாவுடன் வாசித்த 2வது இரட்டையர் கச்சேரி மறக்க முடியாது. அது திடீரென்று ஏற்பாடானது. ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் பக்கவாத்தியம் வாசித்தார். அதுக்கு முந்தைய நாள் மாலை நான் சுச்சீந்திரம் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு கச்சேரி வாசிக்க சென்றிருந்தேன். அதை முடித்துவிட்டு வந்து இதை செய்ய முடியுமா என்று சந்தேகமாகவே இருந்தது. கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு பஸ், ட்ரெயின் என்று மாறி மாறி பயணித்து சென்று இந்த கச்சேரியை செய்தேன். அதை மறக்க முடியாது. ஆஸ்திரேலியாவில் நாட்டிய அரங்கேற்றம் ஒன்றிற்கு வாசிப்பதற்காக மெல்பர்னில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அவர்களுக்கு எனது பழக்க வழக்கங்கள், கச்சேரி செய்யும் விதம் எல்லாம் பிடித்து போய் அந்த அரங்கேற்றம் முடிந்ததும் எனக்காக மற்றொரு கச்சேரி ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதை மறக்கவே முடியாது. பாம்பே சிஸ்டர்ஸுக்கும் எனக்கும் நேரடி அறிமுகம் இல்லாதிருந்தும் எங்கோ நான் வாசித்ததை கேட்டுவிட்டு விசாரித்து அறிந்து அவர்களாகவே தொடர்பு கொண்டு என்னை தமது கச்சேரிக்கு வாசிக்க அழைத்ததை பெரிய விஷயமாக நினைக்கிறேன். சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுக்கு நிறைய வாசித்திருக்கிறேன். ஒருமுறை டெல்லியில் அவருக்கு வாசித்துவிட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட் பிடித்து வந்து இறுதி ஆண்டு பரீட்சை எழுதியிருக்கிறேன். சிக்கில் குருச்சரண் அவர்களுக்கு வாசித்தது, மலேசியாவில் வாசித்தது என்று பல மறக்க முடியாத கச்சேரிகள் இருக்கின்றன. இன்றைக்கு எவ்வளவோ மேம்பட்ட நுணுக்கங்கள் வந்துவிட்டன. வயலினில் 5 நரம்பு வயலின் டியோ, எக்கோ, டிலே, பெடல், ஆம் என்று எல்லாம் வந்துவிட்டன. இருப்பதிலேயே மிகவும் கஷ்டமானது அக்கோஸ்டிக் வயலின் வாசிப்பதுதான். ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அற்புதமாக லால்குடி ஜெயராமன், MS கோபாலகிருஷ்ணன் போன்றோர் வாசித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது மாதிரி அவர்கள் செய்துவிட்டு போய்விட்டார்கள். எல் சங்கரின் சக் என்று ஒரு ஆல்பம் இருக்கிறது, மிகவும் பிரபலமான ஆல்பம், 5 ஸ்ட்ரிங்கில். அதனை வாசிப்பதே மிகவும் கடினம். அவர் அனாயாசமாக 4 ஸ்ட்ரிங் வயலினில் வாசித்திருக்கிறார். எனக்கு ஃபியூஷனில் ஈடுபாடு வந்ததற்கு காரணமே சக்தி ஆல்பமும் கணேஷ் குமரேஷின் வயலின் டூனும் தான். அதுபோல ராஜேஷ் வைத்யா இசையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போதைய சீனியரான நாகை ஸ்ரீராம், வரதராஜன் அண்ணா, எம்பார் கண்ணன், சஞ்சீவ் ஆகியோரின் இசை பிடிக்கும். லிடியன் நாதஸ்வரம் கூட எனக்கு ஒரு விதத்தில் இன்ஸ்பிரேஷன் தான். இவனை மன்னித்து விட்டேன். நாராயணன் ரவிசங்கர் இப்போது சூப்பர் சிங்கரில் பாடிக்கொண்டிருக்கிறார். 2013 நாரதகான சபாவில் நடந்த அவரது கச்சேரி ஒன்றிற்கு கடைசி நேரத்தில் ஆர்டிஸ்ட் வர முடியாததால் திடீரென என்னை அழைத்தார். கச்சேரி ஆரம்பிக்கும் மாலை 4 மணிக்குத்தான் உள்ளே நுழைந்தேன். நான் லேட்டாக போனதால் சபா செயலர் கிருஷ்ணசாமி மாமாவுக்கு என் மீது கோபம். கச்சேரிக்கு என் அம்மாவும் வந்திருந்தார். கச்சேரி முடிந்ததும் அவரிடம் கிருஷ்ணசாமி மாமா, இவன் லேட்டாக வந்ததால் மிகவும் கோபத்தில் இருந்தேன். ஆனால் இவன் வாசித்ததை கேட்டதும் அந்த கோபமெல்லாம் பறந்து போய்விட்டது. இவனை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். அதை மறக்க முடியாத பாராட்டாக நான் நினைக்கிறேன். சாய் சரண் என்ற முதியோர் இல்லம் சோழிங்கநல்லூரில் இருக்கிறது. அங்கே வருடா வருடம் நவராத்திரியின் போது நானும் எனது நண்பன் தினேஷ்குமாரும் வாசிப்போம். ஒருமுறை அங்கே நான் எலக்ட்ரிக் வயலின் வாசித்தேன். அங்கே 90 வயது மதிக்கத்தக்க பாட்டி ஒருவர் கச்சேரி முடிந்ததும் எங்களை அழைத்தார். நான் வாசித்த வயலினை பார்க்க வேண்டும் என்றார். காட்டினேன். அதை பார்த்துவிட்டு, ரொம்ப நன்றாக வாசிக்கிறீர்கள் இருவரும், நானும் ஒரு வயலினிஸ்ட் தான் என்றார். இங்கு நடந்த கச்சேரிகளிலேயே உங்கள் கச்சேரி நன்றாக இருந்தது என்று சொல்லி பாராட்டி ஆசீர்வதித்தார். கடல் கடந்த கச்சேரிகள். ஆஸ்திரேலியா பற்றி முன்பே சொல்லியிருக்கிறேன். 2வது டூர் கனடா. டாக்டர் பி உமாசங்கர் நன்மங்கலத்தில் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். பெரிய சங்கீத பரம்பரையைச் சேர்ந்தவர். டி கே கோவிந்தராவ் மாமாவிடம் கற்றுக்கொண்டு இப்போது பாம்பே சகோதரிகளின் மாணவராக இருக்கிறார். அவர் மூலம் எனக்கு டாக்டர் நர்த்தகி நட்ராஜ் அவர்கள் அறிமுகம் கிடைத்தது. அவர் கனடா சென்றபோது உமாசங்கர் அண்ணா பாடினார். நான் வயலின் வாசித்தேன். காரைக்குடிமணியின் மாணவர் நாகை நாராயணன் அவர்கள் மிருதங்கம் வாசித்தார். 50 நாட்கள் அங்கே இருந்தோம். அதுதான் நாட்டியத்திற்காக என்று நான் சென்ற முதல் டூர். தில்லைஸ்தானம் சூரிய நாராயணன் மிகப்பெரிய மிருதங்க வித்வான். அவர் சொல்லி
அபிலாஷ் கிரி பிரசாத்
கச்சேரிக்கு வயலின் வாசிக்க நான் தென்னாப்பிரிக்கா போனேன். டர்பனிலேயே தங்கி நிறைய கச்சேரிகளுக்கு வாசித்தேன். அபிலாஷ் வாய்ப்பாட்டிற்கு நான் வயலின் வாசித்தேன். திரு ராஜாராம் புல்லாங்குழல் வாசித்தார். ஹரிஹர சுப்பிரமணியம் கட்டம், தில்லைஸ்தானம் சூரிய நாராயணன் மிருதங்கம் வாசித்தார்கள். எனது தந்தையாரின் பழைய நண்பர் கார்த்திகேசு பிள்ளை தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார். அவர் TN சேஷகோபாலனின் மாணவர். நல்ல சங்கீத ஞானம் உள்ளவர். அவரது கச்சேரிக்கு நான் வாசித்தது பெருமைக்குரிய விஷயம். என் அப்பாவின் நெருக்கமான நண்பர்கள் பலரை அங்கு நான் சந்தித்தேன். எனது தந்தையார் சுவாமி ஹரிதாஸ் கிரிக்கு நிறைய வாசித்திருக்கிறார். அவருடன் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். அதுபோல மலேசியா டூரையும் மறக்க முடியாது. லைவ் ஆர்கெஸ்ட்ராவுடன் நடனத்தை அவர்கள் பார்த்ததில்லை. அவர்களில் பலர் அழுது உணர்ச்சி வசப்பட்டு எங்களிடம் பேசினார்கள். சாக்ஸபோன் ஜனார்த்தனனுடன் கச்சேரிக்காக ரீயூனியன் தீவுக்கு சென்று 10 நாட்கள் தங்கி வாசித்திருக்கிறேன். சாக்ஸபோன் பிளஸ் வயலின் காம்போவை அவர்கள் மிகவும் ரசித்தார்கள். மிகப்பழைய சர்ச் ஒன்றில் கர்நாடக இசை என்றால் என்னவென்றே தெரியாத வெளிநாட்டவர்கள் கச்சேரியை ரசித்து பார்த்தார்கள். முடிந்ததும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். ரம்யா ராம் நாராயணன் என்னும் நடனமணி நியூஜெர்சியில் இருக்கிறார். நாட்டியப்பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக அவருக்காக நான் அமெரிக்கா வந்து கச்சேரி செய்கிறேன். ஆல்பம். நண்பர்கள் சிலர் சேர்ந்து இசைக்குழு ஒன்று வைத்திருக்கிறோம். நான் மெயின் வயலினிஸ்ட். திலீப் ஹார்னர் கீபோர்ட், ஆலன் பேஸ் கிட்டார் வாசிக்கிறார். இருவருமே சினிமாவில் நிறைய வாசித்துள்ளனர், இசை அமைத்துள்ளனர். தபலா இந்தியன் பர்க்குஷன் வாசிப்பவர். தபலா சந்திரஜித்தின் சீடர் மார்டின். ட்ரம்ஸ் வெற்றி, இவர் ட்ரம்ஸ் சிவமணி சாரின் மாணவர். நாங்கள் இணைந்து ஒரு ஆல்பம் வெளியிடும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம், அது விரைவில் வெளியாகும். இவர்களுடன் நல்ல நோக்கங்களுக்கு நிதி திரட்ட சுமார் 50 கச்சேரிகளாவது செய்திருப்பேன். திருமணங்களுக்காக கார்ப்பரேட் நிகழ்வுகள், கர்நாடிக் ஃபியூஷன் கச்சேரி என்று நிறைய செய்கிறோம். சில படங்களுக்கு, குறும்படங்களுக்கு வாசித்திருக்கிறேன். குறும்படங்களில் சில விருதுகள் பெற்றிருக்கின்றன. தனியார் இல்லங்களிலும் வாசித்திருக்கிறேன். விரைவில் எங்கள் ஆல்பத்தை நீங்கள் கேட்கலாம். எனது குடும்பம்: அப்பா பெரிய வயலின் கலைஞர், அம்மா பரதநாட்டிய கலைஞர், கேஜி சரசாவின் மாணவி. தற்போது ஊர்மிளா சத்யநாராயணாவிடம் 15 ஆண்டுகளாக நடன ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அப்பா சித்தப்பா இரண்டு பேரும் சிதம்பரம் சகோதரர்கள் என்ற பெயரில் அக்காலத்தில் மிக பிரபலம். கிருபானந்த வாரியாருக்கு வாசித்திருக்கிறார்கள். சுவாமி ஹரிதாஸ் கிரிக்கு 2 நிகழ்ச்சிகள் வரை வாசித்தது அப்பாவும் சித்தப்பாவும் தான். சித்தப்பா லண்டனில் துரைசாமி மியூசிக் ஸ்கூல் என்ற பெயரில் பெரிய இசைப்பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். அம்மா வழி தாத்தா விபி ராமதாஸ் பெரிய மிருதங்க மேதை. அப்பா வழி தாத்தா துரைசாமி அவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை ஆசிரியராக இருந்தவர். அவர் வயலின் மட்டுமல்லாமல் மிருதங்கம், ஹார்மோனியம் என்று பல கருவிகளை வாசிக்கும் திறமை பெற்றவர். எனது தந்தை டிசம்பர் 10, 2001 ஒரு விபத்தில் காலமானார். அது அவர் இசை உலகில் முன்னேறி வந்த தருணம். அன்று அவருக்கு நாத ஒளி என்ற பட்டம் வழங்க ஏற்பாடாகி இருந்தது. அவரது ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய மகன் என்பதில் எனக்கு மிகவும் பெருமை. துரை சீனிவாசனுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் உண்டு. எப்போது மேட்ச் நடந்தாலும் பார்த்து விடுவாராம். முடியவில்லை என்றால் ஹைலைட்ஸ் பார்த்து விடுவாராம். வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டீமில் விளையாடி வருகிறேன். மற்றபடி வேறெதையும் செய்ய நேரமில்லை, இசைக்கே நேரம் சரியாக இருக்கிறது என்கிறார். அவரது இசையின் உச்சங்களை தொட நமது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். எனது இசை முயற்சிகள்: நான் ஃபியூஷன் இசைக்கு வந்ததற்கு காரணம் நண்பர் திரு ராகவ் அவினாஷ். அவர் காலேஜில் என் சீனியர். நான் அவரது வீட்டுக்கு போய் வாசிப்பேன், ரெக்கார்ட் செய்வேன். இப்போது சாஃப்ட்வேரில் இருக்கிறார். முறையாக இசை கற்காவிட்டாலும் இசையமைக்கும் திறமை கொண்டவர். அப்போதுதான் சவுண்ட் கிளவுட், ஃபேஸ்புக் எல்லாம் வந்து பாப்புலராகி கொண்டிருந்த நேரம். அவர் வீட்டில் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் செய்தோம். நான் கிளம்பும் போது அவர் அந்த ட்ராக்கை ஓடவிட்டார். அதை கேட்டு நான் வாசித்ததா என்று ஆச்சரியமாக இருந்தது. அதை அவர் ஜேர்னி வித் நளினகாந்தி என்ற தலைப்பில் சவுண்ட் கிளவுடில் பகிர்ந்தார். இதனை கேட்க soundcloud.com/durai-srinivasan/journey-journey-with-nalinakanthi. அது பயங்கர ஹிட் ஆகிவிட்டது. ஏகப்பட்ட லைக்ஸ். லண்டன் பிபிசியிலிருந்து, இது மிகவும் நன்றாக இருக்கிறது, நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா என்று கேட்டார்கள். அதன் பிறகுதான் எனக்கு ஃபியூஷன் மியூசிக்கில் நிறைய செய்யலாம் என்ற எண்ணம் வந்தது. சித்தப்பா திரு துரை பாலசுப்ரமணியன் தனது எலக்ட்ரிக் வயலினை எனக்கு கொடுத்தார். வாங்க வசதியில்லாத சூழலில் அது எனக்கு வரம் போல கிடைத்தது. அதில் வாசித்து நிறைய ட்ராக் போட ஆரம்பித்தோம். மீடியாக்கள் மூலம் படிப்படியாக என்னை பற்றி வெளியே தெரிய வந்தது. திரை இசை ஃபியூஷன் எல்லாம் வாசித்தேன். பலரும் என்னை தங்கள் குழுவில் வாசிக்க அழைத்தனர். முதன் முதலாக நான் திரை இசையை பீட்ஸ் என்ற இசைக்குழுவிற்கு வாசித்தேன். காரைக்குடி மணிசாரின் மாணவரான சூர்யா கனகரத்னம் அவர்களுடைய பேண்ட் அது. விநாயக்ராம் மாமாவின் தம்பி சுபாஷ் சந்திரன், அவருடைய மகன் கிருஷ்ணா கீபோர்ட் வாசிப்பார். அவரது குழுவில் நிறைய வாசித்திருக்கிறேன். கட்டம் உமாசங்கர், கட்டம் கிஷன் என பலருக்கு வாசித்திருக்கிறேன். ட்ரம்ஸ் சிவமணி சாரின் தம்பி பிரேமுடன் நிறைய ஃபியூஷன் வாசித்திருக்கிறேன். அச்சுதா குமாரின் குழு, யுகத்வனி இசைக்குழு என பலருக்கு வாசித்திருக்கிறேன். துரை சீனிவாசன். பாபாவும் அப்பாவும் பழம் சொல்லும் கதை. கடந்த 6 வருடங்களாக எனது தந்தை காலமான டிசம்பர் 10 TN ராஜரத்னம் ஹாலில் எனது அப்பாவின் நினைவு தினத்தை நான் கொண்டாடி வருகிறேன். நினைவு தினத்தை ஒட்டி எனது அப்பாவின் படங்கள் சிலவற்றை ஒரு சமயம் ஃபேஸ்புக்கில் இட்டேன். அதில் இந்த படமும் இருந்தது. பார்க்க படம், அது மாண்டலின் சீனிவாஸ் தவறி போன தருணம். பலரும் இதனை பகிர்ந்து வைரலாகிவிட்டது. இந்த படத்திற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. புட்டபர்த்தியில் ஒரு கச்சேரி நடந்தது. மாண்டலின் சீனிவாஸ், அவரது தம்பி ராஜேஷ், என் தந்தை துரை சுவாமிநாதன், தஞ்சாவூர் முருகபூபதி ஆகியோர் பங்கேற்ற கச்சேரி. அது பாபாவுக்கு அன்று மிகவும் சந்தோஷம். மாண்டலின் சீனிவாசிற்கு ஒரு மோதிரம் வரவழைத்து கொடுத்தாராம். அவர்கள் எல்லாரையும் தொட்டு பேசி ஆசீர்வதித்தாராம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு இந்த படத்தில் தெரியும். புன்னகையுடன் கச்சேரி செய்தவர்களின் கரங்களை கோத்து கொண்டு பாபா இருப்பார். தென்னாப்பிரிக்கா டூருக்கு என்னை தில்லைஸ்தானம் சூரிய நாராயணன் பரிந்துரைத்திருந்தார். அவர் இந்த படத்தையும் சேர்த்து அனுப்பி இவரது மகன்தான் இங்கே வாசிக்க வருகிறார் என்று சொல்லியிருந்தார். காரணம், அங்கே பாபா பக்தர்கள் மிக அதிகம். பாபாவுக்கு நிறைய கோயில்கள் அங்கே இருக்கின்றன. வீடுகளில் ஒரு தனி அறையையே ஒதுக்கி அதை பாபாவின் ஆலயமாக வழிபடுவர். சில இடங்களில் விபூதி விழும், சில இடங்களில் பூ வந்திருக்கும், பொருட்கள் தானாகவே நகர்ந்திருக்கும். சில அற்புதங்களை அங்கு சென்ற போது நானே பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த படம் அங்கே வைரல் ஆகிவிட்டது. அந்த பையனை பார்க்க வேண்டும், எப்போது வருவார் என்று கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர். அதை சூரி மாமா சொன்னபோதுதான் இந்த படத்தின் மகிமையும் பாபாவின் ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்பதும் எனக்கு புரிந்தது. நான் அங்கு சென்றபோது எல்லோரும் பாபாவுடனான எனது தந்தையின் படம் பற்றி, பாபாவுடனான அவரது அனுபவம் பற்றி எல்லாம் விசாரித்தார்கள். பாபாவை நான் நேரில் சந்தித்ததில்லை, அவர் முன் வாசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் அவரது பூரண ஆசீர்வாதம் எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். துரை சீனிவாசன். பிற படைப்பார்வங்கள். நான் ஒரு வயலின் செய்திருக்கிறேன். நான் வாசிப்பது அதைத்தான். நான் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படித்திருப்பதால் இதில் ஆர்வம் இருக்கிறது. பார்க்க படம். அதை தவிர 7 தந்தி கொண்ட வயலினை செய்திருக்கிறேன். ஆனால் இன்னமும் அதில் சில வேலைகள் இருக்கின்றன, அது முழுமையாகவில்லை. வயலினிற்கான எஃபெக்ட்ஸ் என்று தனியாக இல்லை. அதில் எது வயலினுக்கு தேவை, எதை போட்டால் சரியாக இருக்கும் என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறேன். என்னுடைய ஆர்வங்கள் எல்லாமே இசை சார்ந்தவைதான். துரை சீனிவாசன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.